SBS தமிழ்.
வணக்கம் டாக்டர் சந்திரபாலா.
நமஸ்காரம்.
உங்களை இரண்டு விடயங்களுக்காக நேர்காண விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் கண் மருத்துவத்திலே பிரசித்தி பெற்றவர். அந்த வகையில் சில வாரங்களுக்கு முன் ஒரு விருதும் வாங்கியிருக்கிறீர்கள். கண் தெரியாமல் போன ஒருவருக்கு மீண்டும் கண் பார்வை கொடுத்திருக்கீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஒரு ஆளுக்கு வந்து குளோக்கோமா ஆபரேஷன் பண்ணிட்டு, அந்த ஆபரேஷன் பண்ண அப்புறம் அவர் வந்து 3 நாள் கழிச்சு ஒரு மாத்திரை எடுத்துட்டார், வலி இல்லாம இருக்கிறதுக்கு எண்டோன் எடுத்துட்டார். அதனால அவருக்கு வாந்தி வந்துட்டு, அதுல கண்ணுல இருக்கிற குழாய் வந்து வெடிச்சு கண்ணு முழுக்க ரத்தமா ஆகி, அந்த ரத்தம் கண்ணோட வெளியில இருக்கிற ஜெனல் வந்து கருத்து பெற்றதுனால, சாதாரணமா அதை சரியாகணும்னா அதை நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். அந்த ஜெனல்ல ஒரு ஓட்டையை போட்டு நடுவுல இருந்து ஒரு ஓட்டையை எடுத்து இன்னொரு ஜெனல் அதுக்குள்ள ஒரு டோனர் கார்னியா எடுத்து போகணும், அது டிரான்ஸ்பிளான்ட் பேர். அது பண்ணா நிறைய ப்ராப்ளம் வரும், சுலபமா இல்ல, அது பெரிய ஆபரேஷன். அதுக்கு பதிலாக நாங்க வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு டிராப் போட்டோம். தலசீமியான ஒரு வியாதி இருக்கு, அவளுக்கு அடிக்கடி ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கணும் இருக்கும். அதுல வந்து அவன் வாயில ஒரு மாத்திரை எடுப்பாங்க, வாய் வழியா அவன் அந்த மாத்திரை எடுத்துன்னா அதுல ஜாஸ்தி அயர்ன் ஓவர்லோட் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவ அந்த மாத்திரை எடுத்துப்பா. அந்த மாத்திரை எடுத்து நாங்க கரைச்சு ஒரு கண் டிராப்அப் பண்ணி கண்ணுக்குள்ள ஒரு 4 தரம் போட்டோம். அது 8 மாசத்துல அவர் கண்ணு தானாவே சரியா போட்டோம்.
அது தவிர நீங்கள் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேட்டராக்ட் நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளித்து வருகிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆமா, அது வேற. லேசர் வந்து சாதாரணமா கேட்டராக்ட் எடுக்கிறதுக்கு தான் பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து சில பேர் லென்ஸ் எல்லாம் போட்டப்புறம் வேற ஏதாவது ரெட்னா ஆபரேஷன் ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த லென்ஸ் கருத்து போயிடும். அப்போ அந்த லென்ஸ் எடுக்கணும்னா கஷ்டம். அது ஸ்பெஷலி 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னா சிக்கிண்டிடும், அதை எடுக்கிறது கஷ்டம். அது இப்பெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி புது புது லென்சஸ்லாம் வருது, மல்டி கம்போனன்ட் லென்சஸ்லாம் வரப்போகிறது. போடுறது ஈஸி, எடுக்கிறது கஷ்டம். ஸோ அது எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது உபாயம் இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கு நாங்கள் வந்து லேசர் உபயோகம் பண்ணோம். சாதாரணமாக கேட்ராக்ட் பண்ணுற அதே லேசரை நாங்கள் முதல்ல லேபில் டெஸ்ட் பண்ணி, அப்புறம் கெடாவரி ஹியூமன் ஆயில் டெஸ்ட் பண்ணி, அப்புறம் இங்கே டெஸ்ட் பண்ணி 2 பேஷண்ட் மேலே அப்ளை பண்ணோம். சக்சஸ்ஃபுல்லி அப்ளை பண்ணோம். அதில் 30 செகண்டில் அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் நாள் அதை சும்மா 2 ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் புது லென்ஸ் போட்டோம், வேற லென்ஸ். ஆனால் அவருக்கு வந்து அடுத்த நாள் ரொம்ப நாள் கண் தெரியும். ஸோ அது வேற இஷ்யூ, 2 different topics. ஓவரால் 2 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது. இது வந்து பப்ளிஷ் பண்ணோம். இதுக்கு தான் எங்களுக்கு இதில் அவார்டு கொடுத்தாங்க, ஏஷியா பெசிபிக் கேட்ராக்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி APACRS-ல அவார்டு கொடுத்தாங்க.
அவருடைய கண் பார்வை தெரியாமல் போனதற்கு இப்படி ஒரு மருந்து கொடுத்து அதனை குணமாக்க முடியும் என்ற கருத்து, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது?
அவருக்கு வந்து முன்னாடியே எண்ட் ஸ்டேஜ் குளோக்கோமா, அதுக்கு மேல இந்த ரத்தம் கண்ணு போனதுனால பிரஷர் ஆகும், 60 மட்டும் போயிடுது. சாதாரணமாக 16 இருக்கும் பிரஷர். அவருக்கு வந்து 3 தரம் கண்ணை வந்து வாஷ் பண்ண வேண்டியது, 3 தரம் கண்ணுக்குள்ள போய் ரத்தத்தை எடுக்க வேண்டியது. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன வந்து 1 வருஷம் கழிச்சு பார்த்தார். 1 வருஷம் கழிச்சு கண்ணு ஒண்ணுமே தெரியல, உள்ள இட் வாஸ் டோட்டலி ப்ரௌன், அந்த ரத்த ஸ்டெயின்னால. அவ்வளவு மோசமா இருக்கிற போது இந்த மாதிரி மனுஷனை பாவம் அனாவசியமா அவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவானே, வேற வழி இருக்கான்னு அது ஒரு யோசனை. அது சின்ன அந்த யோசனை வந்தது 1970s ஒரு மருந்து வந்தது, டெஸ்ஃபெராக்சமின். அதை நிறைய தரம் ட்ரை பண்ணாங்க, இட் வாஸ் எ கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது ஏன் ஃபெயிலியர்னா, அது ரொம்ப பெரிய மாலிக்யூல், அது கண்ணுக்குள்ள போகாது அவ்வளோ பெரிய மாலிக்யூல். சின்ன மாலிக்யூலாக இருந்தா ஃபேட் சால்யூபிள், எண்ணெயில் டிசால்வ் ஆகிற மாதிரி இருந்தால் அது உள்ள போகும், பெரிய மாலிக்யூல்லாம் உள்ள போகாது. ஸோ அந்த மாலிக்யூல் வாஸ் வேஸ்ட். அப்போ நான் சொன்னேன், இப்படி தேடுறதே புதிய ஒரு மாலிக்யூல், புதுசு ஒன்றும் இல்லை, அது 8 வருஷமா இருக்கு, மாத்திரை ஃபார்ம்ல இருக்கு, ஒரு மாலிக்யூல் இப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்மகாலஜி மெடிசன்ல படி இருக்கும், ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மெடிசன்லாம். அதுல இவன் வந்து மாத்திரை எடுத்துனா உங்க ரத்தத்துல என்ன கான்சென்ட்ரேஷன் வரும் தெரியுமோ, நான் அது பப்ளிஷ்டு. அதே கான்சென்ட்ரேஷன் நான் கரைச்சு கண்ணில் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வந்து, கரைக்க முடியுமா அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அவன் கெமிஸ்ட் வந்து கரைக்க முடியும்னு சொன்னாங்க, நான் எடுத்தேன். அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், இந்த பாருங்கம்மா, இந்த மாதிரி முன்ன பின்ன ஒருத்தரம் இந்த உலகத்துல பண்ணது கிடையாது, நீங்க தான் முதல், என்னென்ன நம்பர் இல்லைனா ஒரு தரம் முயற்சி பண்ணிப்போம். அதுக்கு மேல எங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த தாலசீமியான ஒரு வியாதி இருக்கு, அங்கதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல அந்த முதல் மருந்து ஒன்று சொன்னேன், டெஸ்ஃபெராக்சமின், அதை போ சாப்பிட்டா கண்ணுக்கு வித்து ஆபத்து வரும், அதை காப்பாத்துறதுக்கு டிஃபெரிப்ரோன் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலயே தெரியும் அது கொஞ்சம் கண்ணுக்கு சேஃப்னு, ஒரு ஒரு சும்மா ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் இது கரைச்சி இவர் கேட்டோம், எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். முதல் மாசம் ட்ரை பண்ணார், மூணு தரம், ஒரு நாளைக்கு மூணு தரம் கொடுத்தேன், ஒன்றும் எஃபெக்ட் வரல, அவருக்கு சைட் எஃபெக்டும் வரல. சரி நாலு தரம் கொடுத்து பார்ப்போம்னா, நாலு தரம் கொடுத்ததுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த மருந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல பாதி கான்சென்ட்ரேஷன் வந்துடும். ஸோ நீங்க ஆறு மணி நேரத்துல முக்காவசி மருந்து போயிடும். எங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி அனுமானம், ஒரு மாதிரி தெரியும் அது சரியா வேலை பண்ணும் ஒரு கேஸ், பட் உபயோகம் பண்ண தானே தெரியும். அண்ட் கம்ப்ளீட் மிரக்கல். இந்த மாதிரி எல்லாம் ஒரு டாக்டர் லைஃப்ல ஆறது ரொம்ப அன்காமன். அண்ட் வி காட் லக்கி.
நல்லது. உங்களுடைய ஆராய்ச்சி அல்லது இந்த முயற்சிகள் மற்ற கண் வைத்தியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் மருத்துவ கான்பரன்ஸ் அல்லது மருத்துவ மாநாடுகளில் இதை பற்றி பேசியிருக்கிறீர்களா? அதை மற்றவர்கள் எப்படி வரவேற்றார்கள் என்று
சொல்லுங்களேன். நான் இதை சப்மிட் பண்ண பேப்பர் பப்ளிகேஷனுக்கு ஒரு மணி நேரத்தில் அக்செப்ட் ஆயிட்டேன். சாதாரண ஒரு மணி நேரத்தில் ஒரு பப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகாது. அது ஒரு மணி நேரம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா கொண்டாங்க. அதுக்குள்ளே இப்போ நியூசிலாண்ட் யாரும் ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி அவளுக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, இது எப்படி பண்ணேன், ஏன்டி கரைச்சு கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்தா அதெல்லாம் தொழில் டோட்டலாக பப்ளிஷ் பண்ணிடுது. ஃப்ரீ தான் இதெல்லாம், ஒன்றும் இதுக்கு ஒன்றும் சார்ஜ் ஒன்றும் கிடையாது. அவள் வந்து மருந்து வாங்கிக்கணும், கரைச்சிக்கணும், கண்ணு போட்டுக்கணும், ரொம்ப ஈஸி.
நேர்களே, இது SBS தமிழ். நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கண் மருத்துவத்தில் புதுமைகளை கண்டுபிடித்து வரும் டாக்டர் சந்திரா பாலா. இந்த மருத்துவ வேலை தவிர சொலமன் ஐலண்ட் மக்களுக்காக நீங்கள் கண்ணாடி சேர்த்து அனுப்பும் ஒரு தன்னார்வ தொண்டு வேலையும் செய்து வருகிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
எங்களுக்கு வந்து சோன் ஷிப்னு ஒரு ஷிப் இருக்கு, அங்க வந்து சோலமன் ஐலண்ட்லாம் மூணாம் வருஷமா 1000 கணக்குல கண்ணாடி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்களை வந்து பார்ப்பாங்க லேசர் பண்றதுக்கு, இப்போ லேசிக்கெல்லாம் இருக்கேன், அதெல்லாம் பண்ணா அதுக்கப்புறம் கண்ணாடி பாக்கி இருக்கும், அவர் இன்னும் கண்ணாடி தேவையில்லை, அது டொனேட் பண்ணுவாங்க. அந்த டொனேட் பண்ண கண்ணாடி நாங்கள் சோலமன் ஐலண்ட்ஸ் அனுப்புவோம். அந்த ஷிப்பில் வந்து நர்சஸ்லாம் இருக்காங்க, அந்த நர்சஸ் வந்து போய் ஜென்ரல் செக்கப்பும் பண்ணுறாங்க, கண்டா வருவாங்க, அவளுக்கு ஃப்ரீயாக கண்ணாடி கொடுப்பாங்க. டாக்டர்லாம் சின்ன வயதில் நாங்கள் போவோம், பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி சாதாரணமாக இந்த உலகத்தில் கண்ணு ஏன் தெரியலன்னா எல்லாம் கண்ணாடி இல்லாதனால தான் கண் தெரியல, கேட்ராக்ட் பண்ணால் தான் கண் தெரியலன்னு அர்த்தம். காமன் திங்ஸ் ஹேப்பன் காமன் திங். முதல்ல கண்ணாடி வேணும், கண்ணாடி முடிச்ச அப்புறம் கேட்ராக்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதி. ஆஸ்திரேலியாவில் வேறு மாதிரி, இங்கே எல்லாரும் கண்ணாடி வாங்குறதுக்கு பைசா இருக்கு, இங்கெல்லாம் வந்து கேட்ராக்டும் எல்லாருக்கும் நிறைய இங்கெல்லாம் மேஜர். இங்கே வந்து இருக்கிற மனிதர்கள்லாம் கண் ப்ராப்ளம்னா சக்கரை ப்ராப்ளம், இந்தியன் சப் கான்டினென்ட்லேருந்து வந்தால் சக்கரை ப்ராப்ளம், இல்லாட்டி க்ளோக்கோமா ப்ராப்ளம், இல்லாட்டி மேக்யூலர் டிஜெனரேஷன். ஸோ இங்கே இருக்கிறவாள்லாம் ஒரு 50 ஆயிடுச்சுன்னா ஸ்பெஷலி சக்கரை இருந்தால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நல்லாயிருக்கும். 50 ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு மூணு வியாதிகளுக்காக செக் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சக்கரை ப்ராப்ளம் ஒரு 10-15 ஆச்சுன்னா ரொம்ப படுத்துது, அது எல்லா வியாதிகளையும் காம்ப்ளிகேட் பண்ணுறது, எல்லா காம்ப்ளிகேஷனும் எல்லா வியாதி காம்ப்ளிகேட்ஸ் எவ்ரி டிசீஸ் அண்ட் எவ்ரி டிசீஸ் காம்ப்ளிகேட்ஸ் இட். அந்த மாதிரி இந்த சக்கரை ப்ராப்ளம் இருந்தால் எல்லாரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணாமல் 15 கழிச்சு திரும்பி பார்க்க அப்போ ஐயோ யாரை கடவுள் காப்பாற்றணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.
சரி, இப்ப இப்படியான ஒருவரை யார் என்று அறிய நமது நேயர்கள் விரும்புவார்கள், உங்களது பின்னணி என்ன என்று சொல்லுங்களேன்.
எங்க அப்பா ஏர்போர்ஸ்ல இருந்தாங்க. சோ நாங்கெல்லாம் ஒரிஜினலி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஆனால் நாங்கெல்லாம் ஏர்போர்ஸ்ல இருந்ததுனால 2 பண்ணிட்டே இருப்போம். பிறந்ததுதான் டெல்லி, முக்கால்வாசி ஸ்கூலிங்கும் டெல்லி தான். அப்புறம் வந்து 11-12 கேன்ட்ரால் பண்ணோம், அப்புறம் யூனிவர்சிட்டி சிட்னி யூனிவர்சிட்டி, அப்புறம் ஐ ஸ்பெஷலைசேஷன் தான் இங்கதான்.
சரி, கன்பராவை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்?
ஓ, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி. அது வந்து எங்க அம்மா அப்பா ஏர்ஃபோர்ஸ்ல 20 முடிச்ச அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்து ஆப்பிரிக்கா போனாங்க, அவ சுதான் போனாங்க. நான் வந்து இங்கே ஆஸ்திரேலியா வந்து 3 கழிச்சு திரும்பி போறதா இருந்தது, சும்மா விசாக்காக ஸ்டாம்ப் பண்ணான்னு வந்தோம், டிக்கெட் இருந்தது. எங்க அப்பா வந்து கேட்டார் இருக்கியாடான்னு, கேட்டார் இருக்கேன் பான்னு. ஸோ எங்க அப்பா எங்க மாமாவோட உட்காந்து வச்சுட்டு அவர வாட்டுக்கு அவாளெல்லாம் திரும்பி போயிட்டான். 11-12 எங்க மாமாவோட இருந்தேன். அந்த அது ஒரு ஒன் ஆஃப் தோஸ் ட்விஸ்ட்ஸ் இன் லைஃப்ங்கறதே அதான். அந்த ஒரு மூமெண்ட்ல ஏதோ நிரபண்டா காலேஜ்னு ஒரு கேம்ப்ரால் உண்டு, அது பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு, அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தேன். எங்க அப்பா அப்போ அந்த கேட்டார், இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த தேதி.
சரி, மருத்துவம் எங்கே படித்தீர்கள், அதை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன என்று சொல்லுங்களேன்.
அங்கெல்லாம் மெடிசன் கேன்ட்ரால் கிடையாது, சிட்னிக்கு தான் வரணும். அப்போ எங்க அம்மா வந்து சுதான்லேன்னு வந்தாங்க, நாங்கள் ஸ்டாட் ஃபீல்டில் இருந்தோம், இது 1989. அப்புறம் ஒரு 2 கழிச்சு எங்கள் அப்பா வந்தாங்க. அப்போ வந்து கால் கீட்டிங் ஒரு ரிசெஷன் வி ஹேட் டு ஹேவ் இன் தேர். அப்போ உங்கள் வேலையே கிடைக்கல எங்கள் அப்பாவுக்கு, விஷா மைக்ரேட் ஆகி எல்லாம் வந்து படித்தவ, ஆனால் இங்கே எல்லாம் மைக்ரேண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், ஒருத்தரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ கஷ்டமாக இருந்து. ஸோ அவருக்கு வந்து கடைசியில் கேன்ட்ராவில் வேலை கிடைச்சிது. ஸோ எங்கள் அம்மா எங்கள் தங்க எங்கள் அப்பா எல்லோரும் கேன்ட்ரா போனாங்க. நான் வந்து யூனிவர்சிட்டி இங்கே இருக்குன்னா நான் தனியாக இருக்கிறேன்.
சரி, இந்த மருத்துவ கல்வியிலே கண் பற்றிய மேலதிக படிப்பை மேற்கொள்ள வேண்டும், அதிலே சிறப்பு பயிற்சி பெற வேண்டும் என்ற முடிவை ஏன் எடுத்தீர்கள்? அதற்கு ஏதாவது உந்துதல்கள் இருந்ததா?
மெடிசன் நான் ஏன் படிச்சேன்னா எங்க அப்பா சொன்னார், நான் பண்ணேன். மெடிசன் பண்ண அப்புறம் மூணாவது வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மெடிசன். முதல் ரெண்டு வருஷம் சும்மா தான் கோட்டி எழுதி இங்கே சுத்திருந்தோம், நல்லா மார்க் வாங்கினேன். பட் மூணாவது வருஷம் தான் ரொம்ப பிரியமா இருந்து முடிச்ச அப்புறம் ஒரு ஆறாவது ஒரு நாலாவது அஞ்சாவது வருஷத்துல ஒரு கிறிஸ்டோ பிரையன் ஒரு பெரிய சர்ஜன் இருந்தார். அவர் பத்தி தான் கிறிஸ்டோ பிரையன் இன்ஸ்டிடியூட் பில்டிங் ஒன்று இருக்காங்க, தவறி
போயிடுறவர்.
அவர் தான் என் டீச்சர். அவர் ஓபி ஒன் போம், அவர் கிறிஸ்டோ பிரையன் ஓபி ஒன் கனோபி போம். அவர் வந்து யூஎஸ் கணிச்சாரு சின்ன ஸ்காலர்ஷிப், மூணு மாசம் மெமோரியல் ஸ்லோன் கேன்சர் கேட்டரிங் சென்டர்னு அங்கே நியூயார்க்ல மூணு மாசம் ட்ரை பண்ணேன். அப்புறம் அது ட்ரை பண்ண அப்புறம் இஎன்டி கொஞ்சம் மூணு நாலு மாசம் ட்ரை பண்ணேன். அப்புறம் கண்ணுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாசம் ட்ரை பண்ணேன். அது வந்து என்ன நினைச்சேன்னா, அப்போ தினப்படி வேலை சாதாரணமா ரொம்ப எக்ஸைட்டிங்கா கிடையாது, தினப்படி வேலை சாதாரணமா போறீங்க. அந்த தினப்படி வேலை சந்தோஷமா பண்ணேன்னா அந்த ஸ்பெஷலிட்டி தான் எனக்கு அப்படின்னு ஒரு தாட். ஸோ கடிகாரத்தை பார்க்காம நான் மட்டும் நிதானமா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணி ஃபுல் டே பண்ணான்னா That is my job. அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணேன். அதில் கண்ணில் வந்தோடனே அப்படி தோணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ நெவர் இப்படி லஞ்ச் எப்போ வரும், பிரேக்ஃபாஸ்ட் எப்போ வரும், டின்னர் எப்போ வரலாம் பார்க்கவே மாட்டேன். அண்ட் கண்ணு வந்து ஒரு கணக்கு போடுற மாதிரி கண்ணு. நீங்கள் வந்து ஒரு பெர்செப்ஷன் தானே கா பார்வை. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் என்ன பார்க்குறேன், என்ன மிச்சம் ஒன்றுன்னு. மேத்ஸில் எப்படி எல்லா அதை வந்து நாங்கள் நம்பராக மாற்றிடுவோம். ஸோ நாங்கள் இந்த ஸ்பெஷலிட்டியே அப்படிதான், அந்த ஸ்பெஷலிட்டி எல்லாத்தையும் அப்ஜெக்டிஃபை பண்ணுறது, அதை நம்பராக மாற்றிடுவோம். அதனால் கரெக்ட் ஆன்சர் ஒண்ணுதான், வேற தவறு ஆன்சர் கிடையாது. ஸோ கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா ஆப்ஜெக்டிவா இருக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி ஏரியா. ஸோ சரி, ஆல் அண்ட் ஆல் இது ரெண்டும் டிக் இருந்தது. அப்புறம் கண்ணு வந்து நிறைய ரிமோட் கண்ட்ரோல், நிறைய பொம்மை டாய்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் உண்டு. அது ரொம்ப பிடிக்கும் டெக்னாலஜி எனக்கு. ஸோ வை நாட் டிசைட் டாய்ஸ்.
மிக்க நன்றி டாக்டர் சந்திரா பாலா. உங்களுடைய வேலை பளுவின் மத்தியிலும் உங்களது பயணங்களின் இடையிலும் விமான நிலையத்திலிருந்து எங்களுடன் உரையாடியதற்காக மிக்க நன்றி. உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.